வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பேராசையை பற்றின இரண்டு கதைகளை சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு நாள் மாறு வேஷத்தில் நாட்டை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி போனார். அவர் போகும்போது இவர் ராஜான்னு தெரியாதுல்ல, அப்போது யாருமே இவரை கண்டுக்கல. ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இவரை பார்த்தாரு, இவர் கொஞ்சம் வசதியானவர் மாதிரி தெரியுது, இவர்கிட்ட நம்ம பிச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் அரசனை பார்த்து, ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். அரசர் என்ன யோசித்தார் அப்படின்னா, எந்த ஒரு நாட்டிலையுமே அந்த நாட்டு அரசனுடைய ஆட்சியை வச்சு தான் மக்களுடைய மனநிலையை கணிக்க முடியும். ஒருவேளை இந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம எதுவும் போடாமல் உதாசீனமாக ஏதாவது சொன்னால், அரசனை பற்றி ஏதாவது சொல்கிறானா, அரச ஆட்சியை பற்றி ஏதாவது சொல்கிறானா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ போ என்னை தொல்லை பண்ணாமல் என் நிம்மதியை கெடுக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்கணுன்றதான் அரசரோட எண்ணம். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம், நான் கெடுக்கிற மாதிரி இருந்தால் அது நிம்மதியே கிடையாது, யாராலையும் கெடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நிம்மதி அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டதும் அரசனுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, இவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் இல்லை, இவர் வந்து ஒரு ஞானி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் என்ன சொன்னாருன்னா, நான் கேட்டது எல்லாத்தையும் உங்களால் கொடுத்துட முடியுமா அப்படின்னு சிரித்தார். இதை கேட்டதும் அரசனுக்கு கோபம் வந்துடுச்சு, தான் ஒரு அரசன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான், நம்மளால் எது வேணால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனான் அரசன். கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். இப்போ பிச்சைக்காரருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து சாதாரண மனுஷன் இல்லை, அரசர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து தன்னுடைய கையில் இருந்த திருவோடு, திருவோடுனா தெரியும் இல்லையா, பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பவுல் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல கருப்பு கலரில், அதுதான் வந்து திருவோடு. அந்த திருவோடு எடுத்து நீட்டி, இது நிறைய எனக்கு தங்க காசு கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே அரசன் பெருமிதமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி, யாரங்கே அப்படின்னு கைத்தட்டினார். ஒரு தட்டு நிறைய தங்க காசை கொண்டு வாங்க அப்படின்னாரு. கஜானாவிலேருந்து தட்டு நிறைய தங்க காசை கொண்டு வந்தாங்க. அரசன் அதை அள்ளி அள்ளி அந்த திருவோட்டில் போட்டார். தட்டில் இருந்த காசு எல்லாத்த போட்ட பிறகும் அந்த திருவோடு பாதி கூட நிறையலை. அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, இது என்ன, பார்த்தா சின்ன திருவோடு மாதிரி தெரியுது, ரெண்டு கையில் தான் ஏந்திட்டு நிற்கிறாரு, ஆனால் தட்டில் இருக்க அத்தனை காசையும் உள்ளே போட்டாலும் அது வந்து நிறையவே இல்லையே, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் தங்க காசு கொண்டு வாங்க அப்படின்னாரு. மறுபடியும் ரெண்டு தட்டு நிறைய தங்க காசுகளை கொண்டு வந்தாங்க. அதையும் அரசர் அள்ளி அள்ளி உள்ளே போட்டார். உள்ளே போய்கிட்டே இருந்ததை ஒழிய அந்த பிச்சை பாத்திரம் பாதி கூட நிரம்பலை. மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தங்க காசை கொட்டினாங்க, அப்பையும் அது நிறையலை. கஜானாவில் இருந்த எல்லா பணத்தையும் கொண்டு வந்து கொட்டினா கூட அந்த திருவோடு நிறையலை. இதை பார்த்ததும் அரசனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் சாதாரண மனுஷன் இல்லை, இவர் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் காலில் தடால்னு விழுந்தான். விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ஆணவமாக செஞ்சிட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் அவர், எனக்கு எதுவும் வேணாம், உங்கள் கஜானாவில் இருக்க காசு எல்லாத்தையும் நான் திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த திருவோட கவுத்தாரு. கவுத்தா அதிலிருந்து காசாக கொட்டுச்சு. அது வரைக்கும் கஜானாவில் இருக்க எல்லா பணத்தையும் உள்ளே போட்டாங்க இல்லையா, எல்லாமே வெளியில் வந்துருச்சு. அப்போது அரசன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இது ரொம்ப அதிசயமான திருவோடாக இருக்கே, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது பத்தாதுன்னு வாழ்க்கை ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருந்த ஒரு பேராசை பிடிச்சவனோட மண்டை ஓடு தான் இந்த திருவோடு அப்படின்னு சொன்னாராம். இப்போது பேராசையை பற்றின இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு உண்மையான துறவியை சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. நிறைய பேர் துறவி மாதிரி இருப்பாங்க, ஆனால் வந்து ஏதாவது பொருளை பார்த்தா ஆசைப்படுவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க, நல்ல இடத்துல தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான துறவிகள் வந்து கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கிடைக்கிற இடத்துல தூங்குவாங்க. அது மாதிரி ஒரு உண்மையான துறவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆசை. அவர் மந்திரிக்கிட்ட சொன்னார், உண்மையான துறவியை எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு மந்திரி சொன்னார், இது என்ன பிரமாதம், நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரேன், உண்மையான துறவியை கண்டுபிடிச்சி கொண்டு வரணும், அவ்வளோதானே, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் தேடி அலைஞ்சார். இவர் பார்த்தது எல்லாமே போலி துறவிகளாக இருந்தாங்க, ஆசைப்படுறவங்களாக இருந்தாங்க. ஆசைப்படாத துறவி யாருமே அவரால் கண்டுபிடிக்க முடியலை. அப்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அரசர்கிட்ட சொன்னோம் ஒரு உண்மையான துறவியை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னோம், ஆனால் இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அரசருக்கு கோபம் வந்துச்சுன்னா போச்சு, அதுக்கு முன்னாடி இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணார். முடிவு பண்ணி ஒரு நாடக கலைஞரை போய் பார்த்தார். நாடக கலைஞர்னால் தெரியும் இல்லையா, ட்ராமாலையெல்லாம் நடிக்கக்கூடியவங்க, அந்த காலத்தில் ஸ்டேஜ்லையெல்லாம் நாடகங்கள் நடத்துவாங்க இல்லையா, அதில் நடிக்கக்கூடியவர். அவரை போய் பார்த்து, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும், அதை நீ எனக்காக கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், உனக்கு நான் அதுக்கு பரிசாக 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லவும் அந்த நாடக கலைஞர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னது, ஒரே ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதுக்கு 10,000 அப்படி என்ன நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இவர் சொன்னார், நீ ஒரு உண்மையான துறவி மாதிரி அச்சு அசலாக அப்படியே அரசருக்கு நடிக்கணும், நான் சொல்கிற இடத்துல போய் உக்காந்துக்கோ, நான் அங்கே அரசரை கூட்டிகிட்டு வரேன், நீ அற்புதமாக நடித்து முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீ கேட்குற அந்த 10,000 ரூபாயை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நாடக கலைஞரும் அவ்வளோ பணத்தை அவர் மொத்தமாக பார்த்ததே இல்லை இல்லையா, 10,000 ரூபாயா, கண்டிப்பாக நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவி மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு அவர் போய் இந்த மந்திரி சொன்ன மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். மந்திரி நேராக அரண்மனைக்கு போனார். போயிட்டு, அரசரே, நீங்கள் கேட்ட மாதிரியே உண்மையான ஒரு துறவியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடவும் அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிப்போச்சு. அப்படியா, உடனே பார்த்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படை பரிவாரங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ராணியையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த துறவியை பார்க்குறதுக்கு கிளம்புனார். அமைச்சர் ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருந்தபடி அந்த மரத்தடிக்கு வந்தார். அங்கே துறவி வேஷத்தில் அந்த நாடக கலைஞர் அற்புதமாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். அரசர் நேராக அவர்கிட்ட போனார். ஐயா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த துறவி காலில் உளுந்து எந்திரிச்சார். ராணியும் உளுந்து எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரும் உளுந்து கும்பிட்டார். அமைச்சருக்கு நல்லா தெரியும் இவர் உண்மையான துறவி கிடையாது, நாடக கலைஞர் தான்னு. இருந்தாலும் வேறு வழி இல்லையே, அரசரே கும்பிட்டு விழுந்துட்டார், நம்மளும் விழுகணுமே அப்படின்னு சொல்லி அவர் காலில் கும்பிட்டு விழுந்து எந்திரிச்சார். அதுக்கப்புறம் கூட வந்த படை பரிவாரங்கள் எல்லாமே அந்த துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அரசர் வந்து, உங்களுக்கு என்ன வேணும், எது வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த துறவி வேஷத்தில் இருந்த நாடக கலைஞர் சொன்னார், நானே ஒரு துறவி, எனக்கு எதுக்கு பொருட்கள்லாம், எனக்கு எதுவுமே வேணாம், மக்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டு நான் பாட்டுக்கு இந்த மரத்தடியில் படுத்துக்குவேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னாரு. உடனே அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஆஹா, ஒரு உண்மையான துறவியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அரண்மனைக்கு வந்தார். வந்துட்டு ரொம்ப பெருமிதமாக, நான் ஒரு உண்மையான துறவியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். அப்போது அமைச்சர் யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி அந்த மரத்தடிக்கு வந்தார். வந்தால் அந்த துறவி வேஷத்தில் இருந்த நாடக கலைஞர் இன்னும் அற்புதமாக அங்கே உட்காந்து துறவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அமைச்சர் நேராக அவர்கிட்ட போனார், இந்தாப்பா ரொம்ப அற்புதமாக நடித்த, ரொம்ப நன்றி, இந்தா உனக்கு சேர வேண்டிய 10,000 அப்படின்னு சொல்லி அந்த 10,000 ரூபாயை கொடுத்தாராம். கொடுத்த உடனே அந்த துறவி வேஷத்தில் இருந்த நாடக கலைஞர் சொன்னாராம், நானே ஒரு துறவி, எனக்கு எதுக்கு இந்த காசு, வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாராம். இதை கேட்டதும் அமைச்சர், போதும்ப்பா போதும், உன்னோட அற்புதமான நடிப்பை நிறுத்திக்கோ, இனிமேல் நீ துறவியாக நடிக்க தேவையில்லை, இந்த 10,000 எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த நாடக கலைஞர் சொன்னாராம், இல்லை, நான் உண்மையாகவே துறவியாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் துறவியாக நடித்ததுக்கே எனக்கு இவ்வளோ மரியாதை கிடைச்சது, மக்கள் ஒரு துறவியை எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அரசரே கௌரவம் பார்க்காம என்னுடைய காலில் விழுந்து கும்பிட்டாரு, அரசியும் கும்பிட்டாங்க, அதுக்கு பிறகு படை பரிவாரங்கள் எல்லாருமே விழுந்து கும்பிட்டாங்க. இதை பார்க்கும்போது ஒரு துறவிக்கான மதிப்பு மரியாதை என்னன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு மதிப்பும் மரியாதைக்கும் உரிய உண்மையான துறவியாகவே நான் வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் எதுவுமே வேணாம், நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்ட மந்திரிக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஒரு மனுஷனை உண்மையான துறவியாக ஒரு சாதாரண சம்பவம் மாற்றிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு அரண்மனைக்கு போயிட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், பேராசை பிடிச்ச ஒருத்தனுடைய மண்டை ஓடு எவ்வளவு தங்க காசை கொட்டினாலும் முழுங்கிக்குது, அது நிறையவே மாட்டேங்குது. அப்போது பேராசைக்கு அளவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எது கிடைச்சாலும் அதில் வந்து திருப்தியே ஆக போகிறதில்ல. அதே நேரம் ஒரு பற்றற்ற துறவி அப்படின்னா, அதாவது எதுக்குமே ஆசைப்படாத ஒரு துறவியாக ஒரு சில வினாடிகள் மட்டுமே நடிக்க வாய்ப்பு கிடைச்ச ஒரு நாடக கலைஞர், அந்த துறவியினுடைய ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்போது அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு மதிப்பு மரியாதை வந்து அவருடைய வாழ்க்கையவே மாற்றிடுச்சு, அவருடைய மனநிலையவே மாற்றிடுச்சு. அதனால் அந்த ஒரு அவருக்கு அந்த இடத்துல ஞானம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி குழந்தைகளே, இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் பாட்பீன் PODBEAN இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ பண்ணால் அவங்களாலையும் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.